வாழ்க வளமுடன். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் 104.6 என்கின்ற பண்பலை வரிசையில் வந்து சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அன்று மாலை 5:30 6:30 வரை நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் பெயர் தமிழ் இலக்கியம் என்பதனால் தமிழில் இலக்கை இயம்பும் நிகழ்ச்சியாகவும், உங்களுக்கு புதிய கருத்துக்களை புதிய புதிய பரிமாணங்களாக தரும் நிகழ்ச்சியாகவும், தமிழகத்தின் கிராமங்களில் வாழும் தமிழ் இலக்கியம் சொல்லாடல் வகைகளை உங்களுக்கும் தரும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சரி, இந்த வார நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்றைய நிகழ்ச்சியில் காலமேக புலவரின் பாடல்களில் தகரவரிசை பாடலை அலெக்ஸ் அவர்கள் மிகவும் ஆராய்ந்து நமக்கு புரியும் வகையில் எளிமையாக நமக்கு தர இருக்கின்றார். அவரது அருமையான படைப்பை கேட்போம். அதற்கு அடுத்தாற்போல மகாபாரதத்தில் கர்ணனின் கொடைத்திறனை ஆராய்ந்து கதை வடிவமாக எடுத்துரைக்க வருகின்றார் திருமதி குமுதா சதாசிவம் அவர்கள். அடுத்தாற்போன்று பாண்டிச்சேரி உலக தொல்காப்பிய மன்றத்தின் முனைவர் தே முருகசாமி, மேலாண் முதல்வர் ராமசாமி தமிழ்கல்லூரி காரைக்குடி அவர்களின் கம்ப ராமாயணத்தில் தொல்காப்பியம் என்பதை பற்றிய முந்தைய வார பேச்சின் தொடர்ச்சியை கேட்டு மகிழ்வோம். இது மட்டுமல்லாது வள்ளலார் அவர்களின் 48 வகையான தொல்லைகளை நாம் என்னெல்லாம் செய்கின்றோம் என்பதை கேட்டு மகிழ்வோம். ஒரு பாடல் வடிவமாக கேட்டு மகிழ்வோம். இறுதியாக வருவது அரிச்சந்திரன் கதை. இது மயானத்தில் பாடக்கூடிய வகையாக இந்த பாடலை கிராமப்புறத்திலிருந்து எடுத்து தருகின்றோம். உங்கள் கருத்துக்களை இதை கேட்டு எங்களுக்கு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
வணக்கம். காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கொக்குக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைகைக்கு காக்கைக்கு கைகாக்கா கா. இதன் பொருள், பகல் நேரத்தில் காக்கைதான் பலம் வாய்ந்தது, அப்போது ஆந்தையால் காக்கையை வெல்ல முடியாது, ஆனால் இரவு நேரத்தில் ஆந்தையின் பலம் அதிகரித்துவிடும், அப்போது காக்கையால் ஆந்தையை வெல்ல முடியாது. ஆக நேரம் பார்த்துதான் எதிரியிடம் மோதுவது முக்கியம். ஒரு அரசனின் கடமை உலகத்தை, அதாவது தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதுதான். ஆனால் அதற்காக அவன் அவசரப்படக்கூடாது. மீன் வரும் வரை ஆற்றங்கரையில் காத்திருக்கும் கொக்கை போல பொறுமையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பகைவர்களை ஜெயிப்பது சிரமம். இந்த பாடல் முழுவதும் ககர வரிசையில் அமைந்தது. இன்றைய பாடலில் அரிய சொல் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மொத்த பாடலுமே அரியதுதான். ஆகவே வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து பார்த்து விடலாம். காக்கைக்காக கூகை, கூகைங்கிறது ஆந்தை. கூகைக்காக காக்கை, கோ என்றால் அரசன், கூ என்றால் உலகம், காக்கைக்குனா காப்பாற்றுவதற்கு, கொக்குக்க அப்படின்னா கொக்கை போல, கைகைக்கு பகைவர்களை எதிர்ப்பதற்கு, காக்கைக்கு திரும்பவும் காப்பாற்றுவதற்காக, கை கைக்கு ஆகா சரியான நேரம் அமையாவிட்டால். இதே போல தகர வரிசையில் காலமேகம் எழுதிய பாடல், தத்தித்தா தூதி தாதூதி தத்துதி துத்துத்து துதைத்தி துதைத்தத்தா தூதூதி தித்தித்த தித்தித்த தாதிது தித்தித்த திந்தத்ததோ தித்தத்த தாது. முற்றிலும் தகர எழுத்துக்களை மட்டுமே எழுதப்பட்ட என் வெண்பா, இதை சொல்வதற்கு அவர் எப்பேற்பட்ட வார்த்தை விளையாட்டை ஆடியிருப்பார் என்று கொஞ்சம் கவனமாக பிரித்து பார்த்தால் விளங்கும். அதன் சுருக்க விளக்கம், வண்டே, நீ பல பூக்களை சென்று பார்த்து தேன் உண்கிறாய், அதில் மிகவும் இனிப்பான பூ எது என்பதாக கேட்கிறார். முழு விளக்கம், வண்டே, தத்தித்தி தூது தூதி, தத்தி சென்று மலர்களில் உள்ள மகரந்தத்தை ஊதுகிறாய், அதாவது குடிக்கிறாய். தாதூதி துத்துதி, குடித்த பின்பு மீண்டும் தத்தி செல்கிறாய். துத்தித்து துதைத்தி, துத்தி என்பது ஒளி எழுப்பக்கூடிய அந்த வண்டு ரிங்கார ஒளி எழுப்பக்கூடிய அந்த பூவை தேடி போகிறாய். துதைத்து அடுத்த பூவிற்கு சென்று அத்தாதூதி அந்த பூவின் மகரந்தத்தை குடிக்கிறாய். தித்தித்த தித்தித்த தாதெது தாதேது தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது. நீ இதுவரை குடித்த பூக்களில் மகரந்தங்களில் மிகவும் இனிப்பானது எதுவோ. மற்றும் தென்னாலிராமன் படத்தில் வருவது இன்னொரு தகரவரிசை பாடல், தாதீது தோதீது. அதை கவியரசர் வானம்பாடி படத்தில் ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக என்ற பாடலுக்கு பயன்படுத்தியிருப்பார். தென்னாலிராமன் படத்தில் இடம்பெற்ற தகரவரிசை பாடலும் காலமேகம் கொடுத்ததுதான். தாதி தூது தீது தத்தும் தத்தை செல்லாது, தூதி தூது ஒத்திருந்து தூது செல்லாது, தேது தித்தித்ததொத்து தீது தெய்வம் வராது. இங்கு துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திருந்தோது. இதன் பொருள் அடிமை தூது பயன்படாது, கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது, தெய்வத்தையே தொழுது நின்றால் பயனிருக்காது, இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியது கூறு. தமிழோடு பழகுவோம். நன்றி.
வணக்கம். இன்று இந்த பதிப்பில் துரியோதனன் தன்னுடைய பொறாமை என்ற அழுக்காலால் எப்படி சூதாட்டத்திற்கு வித்திட்டான் என்று பார்ப்போம். இந்திரபிரஸ்தம் என்ற இடத்திலே தர்மன் இருக்கும் பொழுது நாரதர் அங்கு வருகின்றார். தர்மன் மிக்க மகிழ்ச்சியுடன் நாரதரை வரவேண்டும் வரவேண்டும் என்று அழைத்த போது நாரதர் சொல்கின்றார், தர்மனே, நான் ஸ்வர்கலோகத்திற்கு சென்றேன். உன்னுடைய தந்தை பாண்டுவை சந்தித்தேன். உன்னுடைய தந்தை என்ன சொல்லச் சொன்னார் தெரியுமா? உன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய வாழ்நாட்களுள் ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்ன காரணமோ அந்த ராஜசூய யாகத்தை தன்னால் செய்ய முடியவில்லையாம். முடிந்தால் உன்னாலே அந்த யாகத்தை செய்ய முடியுமா என்று கேட்டுக்கொண்டார் என்றார் நாரதர். தர்மனுக்கு இப்பொழுது தன் தந்தை கேட்டுக்கொண்டபடி ராஜசூய யாகத்தை தான் எப்படியும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்தது. உடனே எல்லாம் வல்ல கண்ணனை நினைத்தார். உடனே கண்ணன் தர்மன் முன் வந்து நின்றார். தர்மன் கண்ணனை பார்த்து, கண்ணா, நான் எப்படியாவது ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும். அதற்கு கண்ணன், தர்மா, ராஜசூய யாகம் என்றால் என்ன தெரியுமா? எல்லோரும் உன்னை சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீ இந்த யாகத்தை செய்யக்கூடிய தகுதி உனக்கு உண்டு. ஒரு சாதாரண குறுநில மன்னன் உன்னை எதிர்த்தாலும் உன்னால் இந்த யாகத்தை செய்யக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. இதை கேட்டு தர்மன், கண்ணா, உன்னுடைய கருணையும் என் நான்கு தம்பிகளின் தோல்வலியும் இருக்கும்போது என்னை எல்லோரும் சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்வர். அப்படி யாராவது எதிர்த்தால் என்னுடைய தம்பிகளை போர்க்களத்திற்கு அனுப்பி அவர்களை போரில் வென்று எப்படியாவது ராஜசூய யாகத்தை செய்து முடிப்பேன் என்றான். தர்மன் கண்ணனுடைய திருவடிகளை பற்றி தன்னுடைய தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி பணிவாக தெரிவித்தான். கண்ணபிரானும் சரி என்று எல்லோரும் இந்த தர்மனை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து மிகப்பெரிய அளவிலே ராஜசூய யாகத்தை நடத்தினான். துரியோதனனுக்கு தர்மனை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைதான். ஆனால் அவன் ஒருவன் மட்டும் விருப்பம் இல்லை என்று எதிர்த்து என்ன செய்வது? எனவே பொறாமையை உள்ளே அடக்கி கொண்டு ராஜசூய யாகத்திற்கு போய் தர்மனுக்கு செய்யப்படுகின்ற சிறப்புகளை எல்லாம் கண்டுவிட்டு அவனும் தர்மனை சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொண்டு நாடு திரும்பினான். திரும்பி அஸ்தினாபுரத்திற்கு வந்தவுடனே அவனுடைய உள்ளத்தில் இருந்து பொறாமை நெருப்பு பொங்கி எழுகின்றது. அவன் அவனுடைய மாமன் சகுனியை அழைத்தான். பார்த்தாயா, அந்த தர்மனுக்கு ராஜசூய யாகத்தில் அரசர்கள் கொண்டு வந்து கொடுத்த பரிசுகளை பார்த்தாயா? இவற்றையெல்லாம் நான் எப்படி பொறுப்பேன் மாமனே? தன்னுடைய தம்பிய தோல்வலியாலும் இவன் சக்கரவர்த்தி என்று உயர்ந்ததும் வெம்மிடும் மதகரியால் புகழ் வேள்வி செய்து அந்நிலை முழக்கியதும் அம்புயர் மன்னரெல்லாம் இவன் ஆணைக்கு அஞ்சி சிரத்தினில் அணிந்தவராக நம்பரும் பெரும் செல்வம் இவன் நலம் கூட செழுதியில் படிந்ததும் இவற்றையெல்லாம் கண்டு என்னுடைய உள்ளம் பொறுக்கவில்லையே. சகுனியிடம் தன்னுடைய பொறாமையை துரியோதனன் சொல்கின்றான். இதை அவன் அங்கு யாகத்தில் பேசியிருக்க வேண்டும். பொழுது போகாத நேரத்தில் காலை நீட்டிக்கொண்டு பழைய கிளிக்கதைகளை படித்துக் கொண்டிருக்கின்ற இழவியமார்களை போல் எடுத்ததற்கெல்லாம் பழமை பழமை என்று விதியை பற்றி கொண்டு அலைகின்ற தவசியை போல் இருக்கும் தர்மனகா சக்கரவர்த்தி பட்டம் கிழவியர் தவசியர் போல் பழம் கிளிக்கதை படிப்பவன் பொறுமை என்றும் பரிவினை முடிவு என்றும் சொல்லி பதுங்கி நிற்போர் மடத்தம்மை இல்லான் அந்த மடமர தர்மனுக்கா இந்த மாநில மன்னர்கள் தலைமை தந்தார். இது பொறுக்கவில்லையே. இப்பொழுது சகுனி சொன்னான், துரியோதனா உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? உனக்கு தர்மனுக்கு கிடைத்த செல்வமும் சக்கரவர்த்தி பட்டமும் வேண்டும், அவ்வளவுதானே? இவற்றை எல்லாம் கிடைப்பதற்கு என்ன செய்தான் தெரியுமா அந்த தர்மன்? தன்னை சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்ள மறுத்த அரசர்கள் யாராவது இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மீது படையெடுத்து தன்னுடைய தம்பியர்களை அனுப்பி ஆளோடு ஆள் மோதி தோளோடு தோல் மோதி வாளோடு வாள் மோதி பல மோது போர்கள் செய்த பிறகு சக்கரவர்த்தி பட்டத்தை பெற்றான். துரியோதனா, அந்த தர்மன் பெற்றிருக்கும் சக்கரவர்த்தி பட்டமும் செல்வமும் நீ பெற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது தர்மன் செய்தது போல் மோது போர் அல்ல, அது தோளிலே வலு உள்ளவர்கள் செய்வது. அந்த தர்மன் பெற்றிருக்கின்ற சக்கரவர்த்தி பட்டமும் செல்வமும் உனக்கு வேண்டுமென்றால் நீ செய்யக்கூடியது எல்லாம் வேறொன்றும் இல்லை, எதிரெதிராக ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் மோது போர் அல்ல, எதிரெதிராக அமர்ந்து ஆடுகின்ற சூது போர். நீ இப்பொழுது ஒன்றே ஒன்று செய், பாண்டவர்களின் ராஜசூக யாகத்திற்கு போய்விட்டு திரும்பி இருக்கின்றாய் அல்லவா, அவர்களோடு உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நட்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக் கொள்வது போல் நடி. தர்மனை உன்னுடன் கொஞ்ச காலம் தங்கியிருந்து இங்கு அவர்களை அழைப்பதற்கான ஏற்பாட்டை செய். துரியோதனா, ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை கட்டு, மண்டபம் காண வருவீர் என்று ஒரு ஓலை எழுது. அந்த ஓலையிலே மனம் கலந்து 64 கலைகளையும் மேற்கொண்டு சூதாட்டம் முதலானவற்றை மேற்கொண்டு ஒருவருக்கொருவர் கருத்து ஏற்பாடு இல்லாமல் தங்கியிருக்கலாம் என்கின்ற குறிப்பை அதிலே வை. அவர்கள் வந்த இடத்திலே சூதாடலாம் என்று சொல். உனக்கு பதிலாக நான் ஆடுவேன் என்று சொல். அதன் பிறகு பார், அந்த தர்மன் பெற்றிருக்கின்ற செல்வத்தையும் சக்கரவர்த்தி பட்டத்தையும் உனக்கு நான் ஒரு கணத்திலே வாங்கி கொடுத்து விடுகின்றேன். துரியோதனா, எப்படி என் ஆலோசனை என்றான் சகுனி. மாமனே மாமனே, யார் சொல்வார்கள் இந்த ஆலோசனை? சகுனி சொல்கின்றான், துரியோதனா கவனி, மண்டபத்தை நீ கட்டு, மண்டபம் காண வருவீர்கள் என்று ஓலையிலே நீ கையெழுத்து போடாதே, போட்டால் பாண்டவர்கள் வரமாட்டார்கள். உன் தந்தை திருதராஷ்டிரனை கையெழுத்து போட சொல். ஆனால் துரியோதனா, மறந்து விடாதே, ஓலையை எடுத்துக்கொண்டு பாண்டவர்களை அழைத்து கொண்டு வருவது யாராக இருக்க வேண்டும் என்றால், நம் பக்கத்தில் யார் பாண்டவர்களை அதிகம் மதிப்பார்களோ அப்படிப்பட்டவனை அனுப்பினால்தான் அவர்கள் வருவார்கள். நம் பக்கத்தில் பாண்டவர்கள் யாரை மிகவும் மதிப்பார்கள் என்றால் விதுரன்தான், அவனைத்தான் பாண்டவர்கள் பெரிய நீதிமான் என்று புகழ்வர். எனவே அவனை போய் ஓலையை கொடுத்து அழைத்து வரச் சொல். உடனே துரியோதனன் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினான். இந்த மண்டபம் காண வருவீர் என்று ஒரு ஓலை எழுதி திருதராஷ்டிரனிடத்தில் போடு கையெழுத்து என்று கேட்டான். விதுரனிடத்தில் ஓலையை கொடுத்து பாண்டவர்களை அழைத்து வருமாறு கூறினான் விதுரன் நீதிமான். விதுரன் அந்த ஓலையில் இருந்த சூதாட்ட திட்டத்தை பார்த்துவிட்டு பதறினான். ஆகவே விதுரன் கெஞ்சுகின்றான், என்ன காரியம் செய்கின்றாய் துரியோதனா? உனக்கு ஏன் இந்த தீய எண்ணம்? அந்த தர்மன் மிகவும் நல்லவன், அவன் பெற்றிருக்கும் செல்வமும் சக்கரவர்த்தி பட்டமும் தானே உனக்கு வேண்டும். அதற்கு அவர்களை குறுக்கு வழியில் சூதாடி வெல்ல வேண்டுமா? உன்னுடைய தந்தையை விட்டு ஒரே ஒரு ஓலையை எழுதச் சொல். அதில் தர்மா, நீ பெற்றிருக்கும் செல்வமும் செல்வம் எல்லாம் என்னுடைய மகனிடத்தில் கொண்டு வந்து கொடு என்றால் அவன் அடுத்த கணம் செல்வத்தை கொண்டு வந்து உன்னுடைய காலடியில் வைத்து விடுவானே. அதை கேட்டு மிக்க கோபம் கொண்டான் துரியோதனன். நீ புதுமகள் பெற்ற மகன் தானே, போ என்று இகழ்ச்சி செய்தான். நீதிமான் விதுரனை துரியோதனன் இப்படி பேசலாமா? துரியோதனன் இப்பொழுதே அவன் முடிவை தானாகவே தேடிக்கொண்டான். ஏன், திருவள்ளுவர் சொல்கின்றார், உன்னுடைய மனதுக்குள் எந்தவித குற்றமும் புகாதவாறு பாதுகாப்பாக இரு. ஒரு குறிப்பிட்ட குற்றம் உன் உள்ளத்திற்குள் புகாதவாறு பார்த்துக்கொள். அது என்னவென்றால் பொறாமை. பொறாமை என்றால் நான் ஒருவனை பார்த்து அவனை போல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது பொறாமை அல்ல, ஆனால் அவன் அப்படி இருக்கின்றானே என்று எண்ணுவது பொறாமை. நான் ஒருவனை பார்த்து அவரை போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரே எனக்கு வழிகாட்டியாக மாறிவிடுவார். அவர் அப்படி இருக்கின்றானே என்று என் மனதுக்குள் நினைத்தால் பொறாமை நுழைந்து விட்டது என்று பொருள். அந்த பொறாமை தனியாக உள்ளே நுழையாது, அதற்கு பின் மூன்று குற்றங்களையும் சேர்த்து கொண்டுதான் வரும். அவன் அப்படி இருக்கின்றானே என்று பொறாமை பெற்றுவிட்டால் அடுத்த கணம் அவனை போல ஆகிவிட வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளே நுழையும். அந்த ஆசை உள்ளே நுழையும் போது என் செயல்களை மற்றவர்கள் கண்டித்து பேசுவார்கள், அதனால் அவர்கள் மேல் கோபம் ஏற்படும். அந்த கோபத்தில் யாரிடத்தில் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் கடும் சொற்களை பேசிவிடுவர். ஆகவே பொறாமை என்ற அழுக்காறு உள்ளத்தே நுழைந்தால் அவா கூடவே நுழையும். அவா என்ற ஆசை உள்ளே நுழைந்தால் வெகுளி என்கின்ற கோபம் கூடவே உள்ளே நுழையும். வெகுளி என்கின்ற கோபம் உள்ளே நுழைந்தால் இன்னாச்சொல் என்கின்ற கடுஞ்சொல் கூடவே பிறந்துவிடும். எனவே அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்றார் திருவள்ளுவர். இப்பொழுது துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது அழுக்காறு பொறாமை பிறந்தது, கூடவே தான் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்ற அவா பிறந்தது. அதை விதுரன் கண்டித்து கூறிய போது அவர் மீது இவனுக்கு வெகுளி என்ற கோபம் பிறந்தது. அந்த கோபத்திலே விதுரனை பொதுமக்களுக்கு பிறந்த புதல்வன் என்ற இன்னாச்சொல் பிறந்தது. துரியோதனன் தன் முடிவை இங்கேயே தேடிக்கொண்டான் என்று சொல்லி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஏகு நல்வழி என் மனம். என் மனம் எப்பொழுதும் நல்லதிலேயே போய்கொண்டிருந்தது. எனவே அல்வழி இல்லை. இப்ப நாம் பார்த்த இந்த பெண் கூட நம்முடைய மனதை நல்ல வழியிலே செலுத்திய காரணத்தினால்தான் இவள் திருமணம் ஆனவளாக இருக்க முடியாது என்று ஒரு சுய சரிதையே தன் உள்ளத்துக்குள்ளே ஒரு மௌன நாடகமாக அவன் ஆக்கிக் கொண்டு தனக்குத்தானே ஒரு முடிவு செய்கிறான். கண்ணியே பாகு ஆகிய மொழி கண்ணியே சொல்றான் பாரு, பாகு ஆகிய மொழி, இது தேவையில்லாத அமைப்பு. இதையே கம்பர் வலிந்து சொல்ல வேண்டிய தேவை. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ரெண்டு பேரும் விரும்பினார்கள், ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சுயம் நடக்க போகிறது, ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சொல்ல வேண்டித்தானதார். ஆனால் எங்கே தனக்கு தமிழ் அறத்தை, தமிழ் காதலை நிலைநிறுத்த வேண்டும், வள்ளுவருடைய பிறனில் விளையாமை என்று சொல்லக்கூடிய இடத்தை எங்கே அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அதற்கு அடியெடுத்து கொடுத்தவர் தொல்காப்பியர். ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த அடித்தளத்தின் மீது காப்பியத்தை கட்டுக்கோப்பாக கட்டிக்கொண்டு போகின்ற காரணத்தினாலே கம்பர் நினைத்து பார்ப்பது போல, ராமன் நினைத்து பார்ப்பது போல கம்பரை அங்கே கருவியாக, அதாவது ராமனை கருவியாக பயன்படுத்துகின்ற நம்முடைய கம்பர்பிரான் ஏகு நல்வழி என்பன் பாகு ஆகிய மொழி கண்ணியே. அதனாலதான் என்னுடைய மனம் திருமணம் ஆனவளாக இருக்கிற இடத்துல செல்லவில்லை, திருமணம் ஆகாத கன்னிதான். இந்த சொல்லினுடைய அமைப்பிற்கு கன்னி என்ற ஒரு சொல்லின் மூலமாக ஒரு கருத்தாடலை கம்பர் நிறுவுகிறார் என்பது எது வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதாக தெரியவில்லை. அது ஒரு வகையான அரிதான ஒரு சொல்லினுடைய செந்தொல் அமைப்பு. அந்த அமைப்பில் வைத்து பேசுகிறார் ஐயா அவர்கள். சொன்னார்கள் முனிவனோடு என்பதாக சொன்னார். அந்த ஒடு என்கின்ற மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள் ஓடு ஓடு உடன் என்று சொல்லக்கூடிய அந்த உருபு என்பது உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பொருள் மீது வருகின்ற பொழுது முனிவனோடு, அதற்கு சேனாவரை எடுத்து காட்டுங்க அந்த உதாரணமாக சொல்கின்ற பொழுதும் கூட ஆசிரியரோடு மாணாக்கன் வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாணாக்கனோடு ஆசிரியர் வந்தான் என்று சொல்கின்ற அமைப்பு இல்லை என்பது சேனாவரை எடுத்து காட்டுகிறார் தொல்காப்பியத்துக்கு. ஆனா அதே சேனாவரை இன்னொன்னையும் காட்டுறாரு, ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றாரு, வேற ஒன்றும் இல்ல, நாயோடு நம்பி வந்தான் இந்த சொல்ல காட்டுறாரு சேனாவரே. அப்ப நாய் என்பது மாணாக்கன் கேட்கிற மாதிரி இவரே சொல்லுகிறார், நாய் என்பது எழுந்த பொருள் தானே, அது எப்படி வரும் சொன்னார். இல்ல இல்ல, உருப்போத்தல் மக்களுக்கு என்றால் வெறுத்தக்கு பண்பத்தில் ஒப்பதாம் ஒப்பு. கை கால் மூக்கு நாக்கு இருப்பதனாலே மனிதன் நினைச்சாரு, அவனுடைய பண்பை வைத்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் நல்லந்த உளார் கலித்தவர்கள் சொல்றார். பண்பை வச்சு மனிதனை எடை போடு, கை கால் உறுப்புகளை வச்சு எடை போடாதே. அது 108வது அதிகாரத்துக்குரியதாக கூட இருந்து விடலாம். மக்களே போல்வர் ஆகிவிடக்கூடும். அதனால்தான் பார்த்தாரு, எந்த உயிர் அமைப்புக்கும் இல்லாத பண்பு நன்றி உணர்ச்சி என்பது நாய்க்கு இருக்கிற காரணத்தினாலே பண்பை வைத்து அதை உடு என்பதை சேர்த்தாருன்னு வருது. இது ஒரு பக்கம். ஆனா நாயோடு நம்பி வந்தான், நாய் என்பது முனிவரை போல ஆசிரியனை போல இல்லை உண்மை, ஆனாலும் கூட பண்பு அடிப்படையிலே உயர்ந்ததாக கருதப்பட்டு விட்டு இது அப்படியே உள்வாங்குகிறார் கம்பர். விசுவாமுத்திர முனிவர் அவைக்கு வருகிறார், தசரன் உட்கார்ந்திருக்கிறார். நின் புதல்வர் நால்வரனும் கரிய சம்பல் ஒருவனையே தந்துடுது. ஒரு நாலு பேர் இருக்காங்களே மகன், அதுல ராமனை அனுப்புன்னு கேட்கிறார். அவரு நான் வரேன்னு சொல்றார் தசரதன். இல்ல இல்ல, அவன் தான் வேணும் அடம்பிடிக்கிறார். சரின்னு அனுப்புறார். இங்கேதான் கம்பர் சேனாவரையர் சொன்னாரே, நாயோடு நம்பி வந்தான், அதை உள்வாங்குகிறார். அதுதான் சொன்ன அவர் சொல்றாரு, உடனே ராமனை அழைத்து வர சொல்லி ஆள் போகிறது. ராமன் வரான், எப்படி வரான்னு சொன்னார் கம்பர். வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்பரை முனிக்கு காட்டி, எந்த நீ தாயும் நீ இவர்க்கு சொல்றார் கம்பர். வந்த நம்பியை ராமன் எப்படி வந்தானா, தம்பி தன்னோடும் வந்தவன் தம்பியோடு வந்தான். இப்ப தம்பி என்பது அண்ணனை நோக்க குறிப்பாக சொல்ல வேண்டும்தான். காப்பிய நாயகன் ராமன் துணை தான் இலக்குவன். ஆனால் இலக்குவனோடு ராமன் வந்தான் என்று சொல்லுவதை விட ராமனோடு இலக்குவன் வந்தான் என்று சொல்வது சிறப்பு. ஆனாலும் கூட வந்த நம்பியை தம்பி தன்னோடும், வைமுக சொன்னார் இலக்கண அமைப்பிலே அண்மையப்படுத்துகின்ற பொழுது சொற்களை அங்கிருந்து இங்கிருந்து கூட்டுகின்ற பொழுது தம்பியோடு வந்த நம்பியை, தம்பியோடு வந்த நம்பியை என்று கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று எழுதி காட்டுவார். அப்ப தம்பியோடு என்று சொன்னால் இப்ப தம்பி உயர்ந்தவனா, அந்த ஓடு என்ற வேற்றுமை விருப்பு எப்படி வரும்? தொல்காப்பியம் கை கொடுத்தது கம்பருக்கு. ஒருவினை கிளவி உயர்வின் மேற்றே, ஒருவினை கிளவி அந்த ஒடு என்ற அந்த சொல் இருக்கிறது. ஒருவினை கிளவி ரெண்டு பேரும் ஒன்றாக வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரு செயல் அடைகின்ற பொழுது உடன் நிகழ்ச்சி பொருள் என்றது வேறொரு சொல்லாக பரிமளித்து சொல்லப்படும். எனவே வருகின்ற பொழுது ஒருவினை கிளவி ஒடு உயர்வின் மேற்றே, அந்த ஒடு என்ற சொல் உயர்வை கொடுக்கும். எனவே உயர்வை கொடுக்கின்ற இடத்தில்தான் அது ஒருவினையாக நடக்கின்ற பொழுது அந்த ஒடு சிறப்புக்குரியதாக அது அமையும். இது எந்த அடிப்படையில் காப்பியம் முழுவதும் அலசுகின்ற பொழுது அந்த உண்மையை கம்பர் தொல்காப்பியர் வழி விளக்குகிறார். இங்கே அரண்மனையில விசுவாமித்திர முனிவர் கேட்கின்ற பொழுது நாலு பேரும் இருக்கிறார்கள் சகோதரர்கள், ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன், நாலு பேர் இருக்கிறாங்க. ஆனா நாலு பேர் இருக்கின்ற சூழ்நிலையில் அயோத்தியிலிருந்து ராமனை பிரித்தெடுத்து போகின்ற பொழுது பரதன் உடன் வரவில்லை, சத்ருகன் உடன் வரவில்லை. அதாவது பட்டம் சுட்ட வேண்டும் நினைத்த பொழுது கேகை நாட்டுக்கு போயிட்டான் பரதன், தம்பியும் கூட போயிட்டான். ஆனால் விசுவாமித்திர முனிவர் அழைக்க வந்த பொழுது நாலு பேரும் அரண்மனையில் இருந்தார்கள். ஆனால் வந்த பொழுது யார் வந்தான்? தம்பிதான் வந்தான், இலக்குவன் தான் வந்தான். அதனால்தான் வந்த நம்பியை தம்பி தன்னோடும், அந்த ஒடு என்பது தம்பிக்கு சிறப்பாக ஏற்றிய காரணத்தினாலே காப்பியம் முழுவதிலும் செருப்புக்கு செருப்பாக இருந்து பணியாற்றியவன் யாரு? இலக்குவன் என்ற கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் கம்பர். இதற்கு தொல்காப்பிய தாத்தா இடம் கொடுத்தார். தாத்தா சொத்து பேரனுக்கு இல்லையா? அதனால இந்த ஒடு என்கின்ற சொல், அதுவும் பாருங்க ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன், சும்மா சாதாரணமா ஏதோ சொல்லிட்டாரு இல்ல, அங்க கூட தேனாவர் கூட நாயோடு நம்பி வந்தார் என்பது ஒடுவினைக்க ஒருவினை கிளவிதான். ஆனாலும் கூட இங்கே இருக்கின்ற பொழுது இருக்கிற அமைப்பு என்பது கதாபாத்திரங்களுடைய வேறுபாட்டோடு உணர்ச்சியை காட்டுகின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மை நமக்கு தெரிகிறது. ஏன்னா நாலு பேர் இங்க இருக்கிறாங்க, நாலு பேர் இருக்கின்ற பொழுது அவன் மட்டும் வந்தான் அப்படின்னு சொன்னா, தொடங்குகின்ற பொழுதே இந்த நாலு பிள்ளைகளுக்கும் கம்பர் ஊமைகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இந்த முடியில நாம் தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கிறது, அதுவும் முடியும் போல என்று உதாரணம் சொல்வார். இடிந்த ஊமைதான் இருந்தாலும் பிரிக்க முடியாது. ராமனை விட்டு லக்குமணோ, லக்குமணை விட்டு ராமனோ பிரிக்க முடியாது. நீர் உல எனின் மீன் உல, கம்பர் அதுக்கு பல இடங்களை காட்டுறாரு. ஆக நீ இருக்கிறன்னு சொன்னா நானும் இருப்பேன், நான் இருக்கிறேன்னு நீ இருப்ப. பரதனையோ தத்துருக்கனையோ அப்படி காட்டவில்லை. ஆனால் பரதன் அதனால குறைந்தவன் இல்லை. ஆனாலும் கூட இருவரையும் எடையிட்டு காணுகின்ற பொழுது இருக்கிற சூழலை அதுக்குத்தான் உதாரணம் சொன்ன, செருப்புக்கு செருப்பாக இருந்து படி பணியாற்றிய பெருமை லக்குமனுக்கு உண்டு என்பதனாலதான் இங்கே அந்த ஒடு என்கின்ற அமைப்பினை ஒருவினை கிளவி அந்த ஒடு உயர்வாக வரும், உயர்வோடு வரும் தொல்காப்பியம். சரி, இது போகட்டும். இதற்கு மேல காதலுடைய உணர்விலை வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலையில இப்பொழுது அத்தானை மண்டபத்திற்கு எல்லாரும் வந்து விட்டார்கள். சுயம்பரம் நடந்து விட்டது, வில் ஒடிக்கப்படுகின்ற சூழ்நிலை. இந்த நேரத்தில் வில் ஒடிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது தொல்காப்பியனுடைய சூத்திரம் கம்பருக்கு நினைவு வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ராமன் கலங்குகிறான். இதற்கு முன்பு வில்லை ஒடித்தவர்கள் எல்லாம் ஒடிக்க முடியாமல் அவமானப்பட்டு வந்த பொழுது பல பேரும் கூட்டத்தில் இருந்தவர்கள், ஆள் பாரியா வாட்டசாட்டமா இருக்கான், ஒடிக்காமே வந்துட்டானே பாவி அப்படின்னு பல பேர் பேசுறாங்க, தூக்கவே முடியல இந்த ஆளால அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் காது கொடுத்து வாங்கினான், இதெல்லாம் சிந்தனை தேக்கிக் கொள்கிறான் ராமபிரான். இவன் வில்லை ஒடிக்க போகின்ற பொழுது இப்படிப்பட்ட உள் உணர்வு இவனை உறுத்துகிறது. அப்படி உறுத்துகின்ற பொழுது கம்பர் இவனுடைய உருட்டு உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருடல் இல்லை, இருக்கக்கூடாது என்பது எழுத்தினாலே சொன்னான். இந்த ஊர்ல தான் பாடினார் நம்முடைய மகாகவி, எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோலும் தெய்வம். கம்பனுக்கு அது லாபகமாக பயன்படுத்தி அவன் சொல்றான், வில்லை ஒடிக்க போகின்றவள் தோகையர் என்ன சொல்லிட, உம்பர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப மாக மடங்கலும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான். வில்ல ஒடிக்க போனது தோகையர் என்ன சொல்லிட, பெண்கள் கூட்டம்லாம் பேசிக்கிச்சான், ஆள் வாட்டு சட்டமா இருக்க ஒடிக்காம இருந்தானேன்னு பத்து பேர் பேசினாங்க. இதெல்லாம் காது கொடுத்து வாங்கினா, தோகை அறியின்ன சொல்லிட உங்கர் ஓகை விளம்பிட, தேவர்கள் அத்தனை இவன் பொறுப்பிட்டானா? இவன் யார் என்று சொன்னால், இவன் யார்? இவன் அங்கிருந்து லக்ஷ்மியனுடைய கணவனாக இந்த உலகத்துக்கு ராமன் என்ற பெயரோடு வந்தவன், அவள் சீதை என்ற பெயரோடு வந்தவள். அதனால தேவர்களுக்கு தெரியும், உங்கள் ஊவப்ப மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான். நடந்து போற காட்சிய கம்பர் சொல்லுகின்ற அந்த இசை, அந்த அமைப்பு இருக்கிறதே, இது ஒரு வகையான இசை நுட்பமாக காட்டுகின்ற ஒன்று. காரணம் என்னவென்று சொன்னால், நான் முதல்ல சொன்னேன், ஒரு அவதாரம் என்பதை மறைமுகமாக காட்டுறார் கம்பர். கோயில்ல சாமி புறப்பாடு என்று சொன்னால் நாகியாண்டுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரை கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிறார். கோயில்ல சாமி புறப்பாடு என்று சொன்னால் மல்லாரி வாசிப்பார்கள். தோகையர் என்ன நம் சொல்லிட, உம்பர் ஓகை விளம்பிட, உம்பர் உவப்ப மாக மடங்கல் அம்மா. இது புறப்பாடு மல்லாரின்னு பேரு. அப்படி வருகின்ற பொழுது இங்க எங்க கம்பர் இப்படி சொன்னாரு, சரி சார் அதையே சொல்லிட்டீங்களே, தொல்காப்பியத்தை விட்டுட்டீங்களா கேட்க கூடாது. தொல்காப்பியர் சொல்றார், அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே என்பது ஓமையில ஒரு நூற்பா. ஓமைய அடுக்க கூடாது, அடுக்கிய பண்பே, அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே, ஓமையை அடுக்க கூடாது. குழந்தை எப்படிமா சேர்த்தீங்கன்னு கேட்டார் மாற்றுத்திறனாளி பெரியவர். அது பால் குடிச்சு சேர்த்ததுன்னு சொல்லிச்சு பேத்தி. பால் எப்படிமா இருக்கு, மாற்றுத்திறனாளி பால் எப்படிமா இருக்குன்னு கேட்டார். கொக்குமார் அதாவது வெள்ளையா இருக்குன்னார். வெள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டார். அது கொக்குமார் இருக்குன்னு சொல்லிச்சு. கொக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். கையை அப்படி வச்சுக்கணும் இப்படி தடவி காட்டுச்சு. ஐயோ இவ்வளவு பெரிய பொருள் குழந்தை வயல பார்த்தா சாகாம என்ன பண்ணுன்னாரு. ஏன்னா அவர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு எதுவுமே தெரியல. இப்ப இங்க என்ன நுட்பம் அப்படின்னா, ஓமையில அடுக்கி சொல்லிருக்கிறாரு. பால் எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். வெள்ளை எப்படி இருக்கும், கொக்குமா இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும், ஒரு உறுப்பு சினையை காட்டி உடல் உறுப்பை காட்டின. இப்ப எதுக்கு எது ஓமை சொல்ல முடியல. அதனால்தான் சொன்னாரு, ஓமையை அடுத்ததுன்ற பொழுது தனித்தனியாக ஓமை அடுக்க வேண்டுமே தவிர, ஒரு பொருளுக்கு ஓமை பல சொல்லலாம் என்பது தொல்காப்பியர்கள். அதுதான் அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே என்று சொன்னார். எப்படின்னா, இப்ப வேற ஒன்றும் இல்ல, ராமபிரான் வில்ல ஒடிக்க போறார். வில்ல ஒடிக்க போகும்பொழுது நாலு ஓமை சொன்னார். மாக மடங்கலும் மால்விடையும் நாகமும் நாகமும் நான நடந்தான். மாக மடங்கள் என்று சொன்னார். மடங்கள் என்று சொன்னால் சிங்கத்தை குறிக்கும். இந்த சிங்கத்தை குறிக்கும் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்த, இது ஓமை. நாலு ஓமை சொல்றார் இவன். வில்ல படிக்க போனதுக்கு நாலு ஓமை சொல்லலாம் தொல்காப்பியத்தின்படி. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்று சொன்னாலும், இவனுடைய அழகு என்று வருகின்ற பொழுது ஒருவனுக்கே நாலு அழகை சொல்லலாம். திரும்ப ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறார் கம்பர் வீரர். இங்க பாருங்க, உளவியல் நோக்கில பயன்படுத்துகிறார். எந்த அடிப்படை, நான் முதலே சொன்ன பாருங்க, பத்து பேர் வில்ல ஒடிச்சிட்டு முடியாம வந்த பொழுது மக்கள் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய உணர்வு இவனுக்கு தட்டி அழிப்பு இருக்கிறது. அதனால இந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சொற்களாலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை கம்பர் நினைக்கிறார். அதனால மாக மடங்கள் பெரிய சிங்கத்தை போல இவன் புறப்பட்டான். மூரி முழஞ்சல் பாடுறார்கள ஆண்டாள் பாவையில, எப்பாடும் பேர்த்துதறி, அது மாதிரி புறப்படுறாரு ராமபிரான். மாக மடங்கள் சொன்னவருடைய நோக்கம் என்ன, அதான் உளவியல் சொன்ன. எந்த விலங்குக்கும் இல்லாத ஒரு பார்வை சிங்கத்துக்கு உண்டு. அதனால்தான் இலக்கண ஆசிரியர் கூட அரிமா நோக்குன்னு வச்சார். அது நேரடியாக பார்க்கின்ற பொழுது 90 பாகையில பார்ப்பது போல பின்னணியும் 90 பாகை பார்க்கும் டிகிரி. அது சிங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஆக இந்த வில்லை ஒடிக்காதவர்கள் பட்ட பாடு நினைக்கிறான். வில்லை ஒடித்தால் என்ன நிகழும் என்பதை நினைக்கிறான். எனவேதான் இந்த அரிமா என்ற சொல், மடங்கள் என்ற சிங்கத்துக்கு குறிப்பிடுகின்ற சொல் உளவியல் ரீதியாக சொல்லப்பட்ட சொல். எனவே சொற்களை பரிமாறுகின்ற போது வீணே பரிமாறவில்லை. மாக மடங்களும் மால்வீடையும் பொன் நிச்சயமாக ஒடிப்பான் என்ற உறுதிப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். மால் விடை என்று வருகின்ற பொழுது இகழ், அதாவது புகழ் பிரிந்த இழிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை ஐயன் திருவள்ளும் ஏறுபோல் பீடு நடை. அது மாதிரி அந்த ஏறுபோல் பீடு நடைக்கு பரிமேலக அருமையாக ஒரு எழுதி காட்டுவார். மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த வண்டியை இழுத்து செல்கின்ற அந்த மாடானது எவ்வளவு உந்து சக்தியோடு இழுத்து செல்லும் என்பதெல்லாம் எழுதி காட்டுவார். அது மாதிரி நிச்சயமாக அவன் வெற்றி பெறப்போகிறான் என்பது அடுத்த கட்டம். மால்வீடையும் பொன் நாகமும், நாகம் என்று சொன்னால் மலை, மலை என்பது அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும். எனவே மலை என்பது இன்னும் அதை உறுதிப்படுத்துகின்ற தன்மை. அந்த ஓமையனுடைய வெறும் ஓமைய சொல்ல அதுக்கு மேல சொன்னாரு நாகமும் நாகமும் இன்னொரு நாகம் போட்டாரு. ஒரு நாகம் என்பது மலையை குறித்தது, இன்னொரு நாகம் என்பது யானையை குறித்தது. யானை என்பது பலமுடையது, பலத்தில் சிறப்புடையது. நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அப்படி படிப்படியாக சேக்கிழாருடைய வாசகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோபானமாக சொல்லுவது. கண்ணப்பர் சின்னப்பர் சின்னப்பர் மேலே இருக்கக்கூடிய உச்சிக்குடி மத்தியவரை பார்க்க போகின்ற பொழுது கொஞ்ச கண்டமா ஏற ஏற வேடவர்களுடைய பண்புகள் குறைந்து கொண்டே வந்தன. இதை சொல்லுகின்ற பொழுது சோபானம் என்று எழுத்து கட்டுவார். படிப்படியாக இவன் நிச்சயமாக ஒடிக்க போகிறான். அதனால்தான் ஆடக மால்வரை அன்னது தன்னை சூடக வாழ்வளை சூட்டிட ஏடவிழ் மாலை இதென்ன ஏடுத்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஆடக மால்வரை அன்னது தன்னை அது மேருமலமாறு கிடக்குதான் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் பெரிய சங்கனுடைய தன்மையாக விளங்குகின்ற அழகு பொருந்தி அவள் சீதை. எனவே ஏடவிழ் மாலை இதென்ன ஏடுத்தான் அப்படி எடுத்த உடனே மாலை அப்படியே வந்துருச்சான். விப்பாடு சொன்னாங்களே, இந்த விப்பாட்டினுடைய தன்மையை எவ்வளவு அழகா சொற்களே காட்டி விடுகிற. இது ஒரு அமைப்பில் வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த சூழலில் இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்கிறது. விஸ்வாமித்திர முனிவர் தாடகை வதம் செய்ததற்கு பிறகு ராமனையும் லட்சுமணையும் கொண்டு போய் அயோத்தியில் விடணும், விடலையே. தேவையெல்லாம் இதழுக்கு கூட்டிட்டு வர்றார். கூட்டிக்கிட்டு வந்தார், ராமனுக்கு அதை பத்தி இல்லை. சரியா அவருக்கு வந்து மிதலை கூட்டி போற அவரு தெரியாது. வந்துட்டார் வந்துட்டார் ஜனக மகாராஜன் மிதலை அரசன் ஜனகன் முனிவர் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு உடனே புறப்பட்டு அங்கிருந்து வந்தார். வந்த உடனே வரவேற்றார். ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தார், ரெண்டு கருமுகில் மாதிரி உட்கார்ந்துருக்கு ராமனும் லக்ஷ்மணன். கருப்பு நிறமுடையவர் அப்படி உட்கார்ந்திருக்கின்ற அந்த சூழலை பார்த்தோடய கருப்பு இங்கன்னு உள்ளது அழகுன்னு.
வழி அடைத்தேனோ தானும் கொடுப்போம் அடியிலே ஒரு கன்னி புத்து தோன்றியது. கன்னி புத்தியிலே ஒரு கமலக்கன்னி பிறந்தாள். கமலக்கன்னியின் வயத்திலே ஒரு காராம்பசு பிறந்தது. காராம்பசுவை காவனூர் கம்மாளப்பறையர்கள் காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். தோலை உரித்த பசுவின் மாமிசத்தை அங்குஜன், நீலன், அனுமான் இவர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள். ஐந்து பங்கிலே சிவபெருமான் மனைவியான சிவசக்தியோ முதல் பங்கானது எடுத்து சென்றார். அதை பார்த்தார் சிவபெருமான். இந்த மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றார். யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீரஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து ஏனென்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ அது மாமிசம். மந்திரம் கற்றவர்க்கும், தந்திரம் கற்றவர்க்கும், மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகிழிக்கும் ஐயாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் பெருமான். சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கோ எலும்பானது, அதிலே சீப்பாகும் சிமிழாகும், சீர்பற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் மரண டப்பியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பிரம்மதேவன் எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி பிரம்மதேவன் எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கோ வாளானது, அது அரச பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகிலே நின்று வீசும் வெட்டியாமறையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நீ எடுத்து வைத்திருக்கிறாயே நான்காவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி நான் எடுத்து வைத்திருக்க நான்காவது பங்கோ தோலானது, அதிலே வாராகும் வடமாகும் வண்ண கயிறாகும் வாசிக்க மேளமாகும் ஆயிரம் குதிரைகளுக்கும் அங்குபடியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, யாருமே எடுக்காமல் இருக்கிறது ஐந்தாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி யாரும் எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கோ சாணமானது, அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டை மொழிகினால் மூதேவி துளைந்து சீதேவி பெருகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பசியின் மாமிசத்தை நான் அறிந்து கொண்டே அடுத்து திசையின் திருப்பலனை சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி திசையின் திருப்பலனை சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி, வடக்கே வள்ளாளன் துறை, தெற்கே தேவர்களின் துறை, மேற்கே மேலாளன் துறை, கிழக்கே ஜாம்பகனின் துறை, அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, இந்த நான்கு திசைகளிலே பிறந்த முழுமையும் எடுத்து சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த முழுமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி, வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே தானவர்கள் அழிந்தார்கள், கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த மகிமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி, பிறந்தவுடன் தாய்க்கொடி அறுக்க சாணார கத்தியும், இறந்த பின் ஈம சடங்கு முடிக்க சங்குமே பிறந்து விட்டது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்று வயிறு பிழைக்க நீ ஒரு சுடு பறைய நின்று உன்னை சோதித்து பார்த்தேன் என்று சொன்னார் சிவபெருமான். சுவாமி நான் கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாயிருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார் உலகத்திற்கு பரபனாய் நான் பிறந்தேன், இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய், ஆனால் இனி முதல் கொண்டு பறையனும் நீயும் அல்ல, இந்த பரமனின் ஜாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாடி வெங்கல பறையெடுத்து கரத்திலே கொடுத்தார் சிவபெருமான். வெங்கல பறையை பெற்ற வீரஜாம்பகன், சுவாமி மங்களம் பாடி வெங்கல பறையெடுத்து கொடுத்து விட்டீர்கள், அடியேனுக்கு ஏது கட்டளை சுவாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, எட்டுத்துக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பால் பொழிய பூ மலரை என்று வீரப்பர சாற்றிவாடா என்று சொன்னார் ஐயனின் வார்த்தைப்படி சுவாமி நான் எட்டுத்துக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பறைசாற்ற வேண்டும் என்றார் எதன் மீது ஏறி சென்று எதை தின்று பறைசாற்ற முடியும் சுவாமி என்று கேட்டான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, கவலைப்படாதே, ஐங்கல சாராயம் அரைக்கல கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு மதையான மீது ஏறி சென்று பறைசாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தானறிந்து மதையான மீது ஏறி அதிகாலை நேரத்திலே காளி கோவிலை அடைந்து அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தார் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியும் கண்பிடித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்திருந்து ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றாள் காளிகா தேவி. சக்தியை பார்த்தவுடன் சாராய நிலை மறந்து கால் நடுங்கி கரநடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் முகத்தை பார்த்து, அடே வீரஜாம்பகா, வெள்ளியோ முளைக்கவில்லை, வெடியர் காலம் பிறக்கவில்லை, இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டாள் காளிகா தேவி. தாயி ஆச்சரியம் அடைய வேண்டாம், தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி வெங்கல பரிசுப்படுத்து வீரப்பற சாத்த சொல்லிவிட்டார். பறைசாற்ற கணிப்பில்லாத காரணத்தால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து வாசலிலே இருந்த வேங்க மரமானது அடியும் தள்ளி முனையும் தள்ளி மீதும் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் கரைச்சிலே. காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற வீரஜாம்பகன் மதையான மீதியேறி சென்று போய் சேர்ந்தான் கம்மாள தேசம். ஓரடி அடித்தான் செந்தாமரை பூர்த்தது, இரண்டடி அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான், மூன்றடி அடித்தான் பூரோகத்தை போய் சேர்ந்தான். பூரோகத்திலே பூவுதிர பிஞ்சியுதிர காயுதிர கதியுதிர ஆறு மாதத்து பெண்ட மலரி விழ ஐந்து தலைதாகரின் குடல் அழுகிவிட என்று பறைசாற்றினான் வீரஜாம்பகன். அதை பார்த்தார் சிவபெருமான். அடே வீரஜாம்பகன், நான் சொல்லியது ஒன்று, நீ செய்வது ஒன்றாக இருக்கிறது, ஏனடா இப்படி செய்தா என்று கேட்டார் சிவபெருமான். ஐயனே, நீங்கள் சொல்லியபடி செய்தேனே என்றால் அடியேனும் பிழைக்க முடியாது, உலகத்திலே பாவ புண்ணியங்களையும் அறிய முடியாது என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி தாயை அடித்தவரும் தன் பிறவி வந்தவரும் தந்தையின் மனநோகச் செய்தவரும் தாரத்தை மதியாமல் போறவரும் பசி என்று வந்தவரை பாராமுக பார்த்தவரும் பாலிலே நீரிட்டு கலந்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் அங்காடி கூட அலடித்தவரும் எல்லை கொல்லைய புரட்டியவரும் எசவன் எருதை ஏறு கட்டி ஓட்டியவரும் எதையும் காணாமல் பொய் சாட்சி சொன்னவரும் கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் குண்டினி கலகம் செய்து குடும்பத்தை கலைத்தவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துத்தவரும் கோவில் சொத்தை திந்தவரும் கொள்ளை அடித்தவரும் கொலை புரிந்தவரும் இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் பாம்புக்குழி பள்ளிக்குழி அரணக்குழி அட்டக்குழி என்று சொல்லும் நரகமே கிடைக்கும் சாமி என்று சொன்னார் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, புண்ணியம் செய்தவருக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி மாமர வைத்தவரும் பூமர வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் தந்தை தாயை தெய்வமாக மதித்தவரும் தாரத்தை தரமாக வைத்திருந்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவரும் அடுத்தவர் மனநோகாமல் வாழ்ந்திருந்தவரும் ஐயனின் அருள் பெற்று அந்த புண்ணியமான்கள் எல்லாம் மல்லை முல்லை மந்தாறு என்று சொல்லும் மலர்களை கொண்டு வந்து ஐயனான உன் பாதத்தில் சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, என் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் என்னடா புண்ணியம் இருக்கிறது என்று கேட்டார் சிவபெருமான். அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறவரும் நீயே, விதிவிலக்கை எழுதியவரும் நீயே, இன்று விதி முடிந்து வந்திருக்கும் இந்த நரனை கண்டு அவர் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கி சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டார் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த பார் உலகத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் பார் உலகம் எங்கும் உன் எண்ணம் நிறைவேறட்டும் என்று எனக்கு வரம் கொடுத்தார் சிவபெருமான். அந்த ஐயரிடத்திலே வரம் பெற்ற அடியேன் வீரஜாம்பகன், நான் இன்று மண்ணை வெட்டி வழி திறந்தேன், காளியே கதவை தர அரிச்சந்திரா வழியை விடு.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம்